மற்ற பற்று எனக்கு இன்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அதுதான் அவர்களுடைய சொரூபம், அங்கே தான் தெரியுது. மற்றபடி அவர்கள் அது வேண்டும் இது வேண்டும் கேட்டிருக்கலாம். அதுவும் உள்ளிருந்து சிவபெருமான் செய்வது தான். நீயே செய்வித்தும் செய்கின்றாய், நீயே உள்நின்றும் செய்கின்றாய், செய்வித்தும் செய்கின்றாய். இறைவனில் நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு சான்று அவர்களை தடுத்தாற்கொண்டதோடு மட்டுமன்றி திருவதிகை திருத்தலத்திலே சித்தவட மடத்திலே திருவடி நீக்க செய்தார்கள் பெருமான். ஆகையினாலே அவரிடத்தில் நிகழ்கின்ற அந்த போகங்கள் எல்லாம் அவையெல்லாம் உடல் அளவிலே உடல் ஊடாக கழிந்தன. அதனால தான் அவர்களை வெள்ளையானை அனுப்பி அழைத்து தேவர்களும் முனிவர்களும் வினைப்போகம் கடந்த முனிவர் எதிர்கொள்ள கரிமேல் வருகின்றதா திருவாளுதை புராணத்தில் அழகாக சொல்வார். ஆக வினைப்போகம் கடந்த முனிவர்கள் எல்லாம் ஓமன்ய முனிவர் அவர் வீழ்ந்து வணங்குகின்றார். எம்பெருமானை தன் திருவுள்ளத்திலே கொண்டவர், எப்பவும் எம்பெருமானை திருவுள்ளத்தில் கொண்டு அந்த சிந்தனையோடையே அவர் இருக்கின்றார். அதனால அந்த போகங்கள்லாம் தாக்காத தான் சொல்றார். ஏடுதல் மலர்குடலார் முளைத்தடைக்கே இடைக்கே எரிவெளியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். அந்த எடுத்த பொற்பாதத்தை கும்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இறைவனில் நிற்பவர்கள் எல்லாம். அந்த அருளின் செயலே ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்பார்கள் அப்பர் பெருமான். அந்த கருத்தோடே இருப்பார்கள். அதனால இதனுடைய சாரமான கருத்து என்னவென்றால், ஏனை பெரும்பேறுகளை எல்லாம் மற்ற பேர்களை குறைச்சி சொல்லல. யோகத்தால் அடையக்கூடிய பேர்கள்லாம் சிறந்த பேர்கள் தான். ஆனா அந்த பேர்களை எல்லாம் கொடுக்க வல்லக்கூடிய அந்த தவங்கள் எல்லாம் அரண்பணியால் நிற்றலால் பெறக்கூடிய பேரை கொடுக்க முடியாது. பசி தாகமெல்லாம் வென்று நீண்ட காலம் நித்தராக இருக்கலாம், முக்கால ஞானமுடையவராகவும் இருக்கலாம். ஏன்னா யோக காட்சி யோகிகளுக்கு அந்த ஆற்றல் கைகூடியும். இருந்தாலும் இறைவழியில் இருப்பவர்களுக்கு தான் பிறவாமை உண்டாகும். அந்த பிறவாமை வந்து யோகத்தால் பெற்ற முடியாது. அதுதான் நம்ம பண்டார சாஸ்திரம் சன்மார்க்க சக்தியான உணர்த்துகின்றது. சரி, ஆகவே அரண்பணியினால் கிடைக்கக்கூடிய அரண்பணியில் நிற்றலால் கிடைக்கக்கூடிய பேரு பிறவாமை. அந்த பேச்சினை மற்ற பேர்களையெல்லாம் கொடுக்க வல்ல எத்துணை நன்மைகளும் இந்த அரண்பணியில் நிற்றலால் பெறக்கூடிய பெரும்பேச்சினை பிறவாமையை கொடுக்க வல்லுவன அல்ல. அது மாதிரி எல்லா பெரும்பேற்றையும் கெடுக்க வல்லவை இந்த ஐங்குல போகங்கள். ஆமாம், சாதனத்தில் நிற்பவர்கள் சரியை கிரிய யோகம் இதெல்லாம் நிற்பவர்கள் வந்து கொஞ்சம் இந்த ஆசைக்கு இடம் கொடுத்தார் என்று சொன்னால் அவர்களை வந்து அவர்களுடைய பெயர்களை எல்லாம் கெடுத்து விடும். ஏன்னா அந்த தவத்தை தொடர்ந்து செய்ய விடாமல் இதையெல்லாம் இடையூறு பண்ணிடும். இப்படி எல்லா பெரும்பேற்றையும் கெடுக்க வல்ல ஐங்குல போகங்கள் யார்கிட்ட கெடுதல் செய்ய முடியாது? இறைவழியில் நிற்பவர்களிடம் எந்த கெடுதலும் செய்ய முடியாது என்று இந்த சாரமாக சொல்ல வருவதாக பொழிப்புரையிலே அற்புதமாக உரையாசிரியர் தெரிவித்திருக்கின்றார். அந்த பொழிப்புரையை இப்போது பார்க்கலாம். ஏனை பெரும்பேரெல்லாம் கொடுக்க வல்லனவாய எத்துணை நன்மைகளும் இங்ஞனம் அரண்பணியில் நிற்றலாகிய மெய்த்தொண்டு செய்யும் ஞானத்தால் தரப்படும் பேற்றை, அந்த பேர் தான் பிறவாமை, அந்த பேற்றை கொடுக்க வல்லுவன அல்ல. அப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லா பெரும்பேற்றையும் கெடுக்க வல்லனவாய எத்துணை தீமைகளும் இதனால் தரப்படும் பெரும்பேற்றை கெடுக்க வல்லனவும் அல்ல. அதான் இறைவனில் நிற்பவர்களுக்கு வந்து அவர்களுக்கு பிறவாமைங்கிற பெரும்பேர் இருக்கு. உடல் ஊடாக அவர்களிடம் எவ்வளவு ஐங்குல போகங்கள் சார்ந்தாலும் அந்த இறைவனின் போருக்கு கிடைக்க வேண்டிய போகம் பிறவாமை. அந்த பிறவாமையை கிடைக்க விடாம இந்த உடல் ஊடாக சேர்ந்த போகங்கள் தடுத்துட முடியாது. அதான் கெடுக்க வல்லனவும் அல்ல. அத்துணை பெரியதோர் சிறப்பிற்று இவ் இறைவனி நிற்கும் ஞானம் என்பதா எத்துணை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த பொழிப்புரையை மீண்டும் ஒரு முறை படிப்போம். சாரமான கருத்து, பதம் பதமாக பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். பதவுரையில பார்த்தோம். இப்போ இந்த பாடலுடைய சாரமான கருத்து என்ன என்றால், ஏனை பெரும்பேரெல்லாம் கொடுக்க வல்லனவாய எத்துணை நன்மைகளும் இங்ஞனம் அரண்பணியின் நிற்றலாகிய மெய்த்தொண்டு செய்யும் ஞானத்தால் தரப்படும் பேற்றை கொடுக்க வல்லுவன அல்ல. எல்லா பெரும்பேற்றையும் கெடுக்க வல்லனவாய எத்துணை தீமைகளும் இதனால் தரப்படும் பெரும்பேற்றை கெடுக்க வல்லனவும் அல்ல. அத்துணை பெரியதோர் சிறப்பிற்று இவ்விறைவனி நிற்கும் ஞானம் என்பதாம். இதன் மூலம் என்ன சொல்ல வருகின்றார், அரண்பணி நிற்றலது ஆற்றல் கூறியவாறு. அரண்பணி நிற்றலுடைய ஆற்றலை இதை தெரிவிக்கின்றார். அரண்பணி நிற்றலுக்கு அரண்பணி நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு வேறு எந்த தவத்தாலும் கிடைக்கக்கூடியது அல்ல. அரண்பணி நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேச்சினை வேறு எந்த அனுபவம் வந்து கெடுக்கவும் முடியாது. வேறு பேர்களை எல்லாம் கெடுக்கவல்ல எந்த அனுபவமும் அரண்பணி நிற்றலால் பெறக்கூடிய பேச்சினை கெடுக்க முடியாது. அரண்பணி நிற்றல் என்ற அந்த நிலை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சினை வேறு எந்த நன்மைகளாலும் கொடுக்கவும் முடியாது. அற்புதமாக சொன்னார். அப்ப இப்படி இந்த மாதிரி பெண் போகத்துல எல்லாம் இருந்தும் அவர்கள் திருவடி சார்பிலேயே நிலைத்து நிற்பார்கள்னு சொன்ன கருத்து ஏற்கனவே ஒரு பாடல்ல சொன்ன மாதிரி இருக்க, எட்டாம் சூத்திரத்துல சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க அவர்கள் ஆக்கி முடி கவித்து அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்திடும் அகப்பற்றற்று இருப்பர் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்றற்றாலும் நுழைவர் பிறப்பினில் வினைகள் நுங்கிடாவே அப்படின்னு ஏற்கனவே ஒரு பாடல்ல சொன்ன கருத்தையெல்லாம் இங்க வந்திருக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா அங்க சொன்னத நோக்கம் வேற, இங்க சொன்ன நோக்கம் வேற, ஒரே கருத்து தான். அதை ஒரே ஆசிரியர் உடன்படுகின்றார், ஆனா ஒரே கருத்தை வெவ்வேறு நோக்கங்களுக்காக சொல்ல வேண்டி உள்ளது. அதனால ரெண்டு இடங்கள்ல சொல்லி வைத்திருக்கின்றார், எட்டாம் சூத்திரத்துல ஒரு இடம், இங்க பத்தாம் சூத்திரத்துல ஒரு இடம். என்ன ரெண்டு நோக்கம்? அங்க வந்து எட்டாம் சூத்திரத்துல சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள் நம்ம பார்த்தோம், அவர்கள் வந்து உலகத்தார் பார்வைக்கு சாக்கிர நிலையில் இருப்பவர் போல தெரிவார்கள். அவர்களும் இறைவனில் நிற்பவர்கள் தான், உலகத்தார் பார்வைக்கு அவர் சாக்கிரத்தில் இருப்பது போல தோன்றும், ஆனா அதீதத்தில் இருக்காங்க. சிவம் தான் அதீதமானது, அதீதமாகிய சிவத்தை சார்ந்து சிவமாகவே இருக்கிறார்கள், அதான் அதீதத்தில் நிற்றல். ஆகவே சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள் வந்து உலகத்தார் பார்வைக்கு சாக்கிர நிலையில் இருப்பவர் போல தோன்றலாம், ஆனா உண்மையில் அவர்கள் அதீதத்தில் உள்ளார்கள். ஆகவே ஏனைய பெத்தான்மாக்களோடு அவர்களையும் ஒன்றாக வைத்து இகழக்கூடாது என்ற ஒரு உண்மையை வலியுறுத்துவதற்காக அவர்கள் இந்த மாதிரி போகங்கள் எல்லாம் இருக்க மாதிரி தோன்றினாலும் அவற்றை கடந்து இருப்பார்கள், அகப்பற்று அவர்களுக்கு இதுல இருக்காது என்று அங்கே சொல்ல வந்தார். இங்க எதுக்காக சொன்னார்னா, அரண்மனையில் நிற்றால கிடைக்கக்கூடிய இந்த பேற்றினை எந்த போகத்தாலும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது என்பதற்காக இங்க அதே கருத்தை சொல்ல வேண்டியிருந்தது. அதனால இது வந்து கருத்து வகையால் பொருள் வேறுபாடு இருப்பதனால கூறியது கூறல் என்பது கிடையாது என்று அருமையாக இப்ப விளக்கம் தருகின்றார். அதை பார்க்கலாம். சாக்கிரத்தை அதீதத்தை என்னும் செய்யுளில் அப்படி தொடங்குது அந்த செய்யுள், அதனால சொன்னார்கள். சாக்கிரத்தை அதீதத்தை என்னும் செய்யுளில் சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் சாக்கிரத்தின் நிற்றல் ஒப்புமை மாத்திரையே பற்றி அவரை எல்லாரோடும் ஒப்ப வைத்து இகழக்க என அவரது பெருமை உணர்த்துவார். ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அப்படின்னு தொடங்குது அந்த அடிகள். ஆக்குமுடி கவித்து அரசாண்டு தொடங்கி நுங்கிடாவே முடியுது, அதுதான் எடுத்துக்காட்டுறாங்க. ஆக்குமுடி கவித்து அரசாண்டு நுங்கிடாவே என ஆண்டு கூறினார். ஆண்டு அந்த எட்டாம் பாடல்ல அந்த இடத்துல சொன்னார். அதனையே அரண்மனையில் நிற்றலான் ஆகப்பாலதன் கண் மற்றொன்றார் செய்ய கடவுது ஒன்றில்லை. அரண்மனையில் நிற்றலான் ஆகற்பாலதன் கண், ஆகற்பாலதன் என்ன விளைய போவது, அரண்மனையில் நிற்றலால என்ன விளைய போகுது, பிறவாமை முத்திப்பேரு. அந்த முத்திப்பேரு கிடைக்கக்கூடிய இடத்துல மற்றொன்று வந்து எந்த தடையும் செய்ய முடியாது, அதான் மற்றொன்றால் செய்ய கடவுது ஒன்று இல்லை. அதான் அரண்மனையில் நிற்றலான் ஆகற்பாலதன் கண் மற்றொன்றார் செய்ய கடவுது ஒன்று இல்லை என அத்தொண்டின் பெருமை உணர்த்துவார். எந்த தொண்டு? அரண்மனையில் நிற்றலாகி தொண்டு. அத்தொண்டின் பெருமை உணர்த்துவார் ஈண்டும் எடுத்து ஓதினார். இங்ஞனம் கருத்து வகையார் பொருள் வேறுபாடு உண்மையில் கூறியது கூற ஆகாமை கண்டுகொள்க என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஆக இந்த விளக்கங்கள் சாரமான பொழிப்புரை பதவுரை இவற்றையெல்லாம் பார்த்த அளவிலே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமலை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர்குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடுமவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். இனி வரக்கூடிய பாடலை பார்க்கணும். இதை தடைவிடைகள் தோன்றுகின்றன. எப்படி ஐம்புல போகம் வந்து சார்ந்தாலும் அதனால் எந்த மயக்கமும் ஏற்படாமல் இறைவனியில் வலுவாமல் நிற்க முடிகின்றதான் இவர்கள் இவர்கள் நிற்பார்கள் இறைவனில் நிற்பவர்கள் பிராரத்த அனுபவமாக எத்தகைய அனுபவம் வந்த போதிலும் அந்த அனுபவத்தினால் தாக்கப்படாமல் தம்முடைய அந்த இறைவனின் நிற்றலிலே உறுதியாக நிற்பார்கள் என்று சொல்கின்றீர்களே, அது எப்படி? அந்த ஐம்புல அனுபவத்தில் சிக்கினா சும்மா விடாத, எவ்வளவு வலுவானவை புலன்கள் என்று நம்முடைய அனுபவத்தை வைத்து நாம் சில தடைகளை எழுப்பலாம். அந்த தடைகளுக்கெல்லாம் விடை கூறி மேலே சொன்ன கருத்தினை நிலைநாட்ட வருவது தான் இந்த செய்யும் பார்க்கலாம். அங்கித்தம் பனைவல்லார்க்கு அனல் சுடாதாகும் அவுடத மந்திரம் உடையார்க்கு அறிவிடங்கள் ஏறா எங்கித்தை கண்ணமெல்லாம் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்றனையா முர்ச்சை வினை இங்கு தங்கிப்போம் பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல் மங்கிப்போய் வாதனையால் உழவிக்கும் எல்லா மலங்களும் பின் காயமோடு மாயும் அன்றே என்பது இந்த பாடம். இதுல அங்கித்தம் பனை வல்லாக்கு அனல் சுடாதாகும் முதலடி. அங்கித்தம் பனை, அங்கி தம்பனை பாடல்ல அங்கித்தம் பனைன்னு இருக்கு, அங்கி தம்பனை என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அங்கியை தம்பனம் செய்தல், அதாவது அந்த நெருப்புக்குள், அங்கி என்பது அக்கினி, அது நெருப்பை குறிக்கும். நெருப்புக்குள் இருந்து கொண்டே அந்த தம்பனை என்ற கலையின் மூலமாக அந்த நெருப்பு தன்னை சுடாதவாறு காத்துக்கொள்ளுது. அது மாதிரி ஐம்புல கோகங்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்தாலும் அவற்றால் தாக்குறாதவாறு தன்னை அந்த இறைவனையில் நிறுத்திக் கொள்ளுது. எப்படி அங்கித்தம்பனை என்ற கலை வேண்டவர்களுக்கு அனல் அவர்களை சுடாமல் இருக்கின்றதோ, அது மாதிரி அவுடத மந்திரம் உடையாக்கு அறிவிடங்கள் ஏறாமல் இருக்கின்றதோ, கொலைத்தொழிற்கு ஏதுவாகிய விடங்களை தடுக்க வல்ல மந்திர மருந்துகளை பெற்றுடையார் அவ அரிய விடங்களை எல்லாம் நிறைய பருகினும், அந்த விஷங்களை எல்லாம் நிறைய பருகினும் அதுவற்றி அவர் மாட்டு கொலை தொழில் நிகழாதவாறும் போல அவர்கள் அந்த விஷத்தை எல்லாம் எடுத்து இப்ப அருகினாலும் அந்த விஷத்தினால் அவர்கள் மரணமடையாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா அவர்களிடம் மந்திரம் அவுடதம்லாம் இருக்கின்றன. ஆகையினால் அந்த விஷத்தை பருகியும் அதனால் தாக்குண்ணாமல் இருக்கின்றார்கள். அதுபோல தம்பனை கலை பயின்றவர்கள் நெருப்பில் இருந்தும் அது சுடாதவாறு தம்மை காத்துக் கொள்கின்றார்கள். இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் காட்டி இவற்றைப் போலவே இறைவனில் நிற்பவர்கள் அந்த இறைவனில் வலுவாமல் நிற்பதன் மூலம் தமக்கு உடல் உடலாக வருகின்ற போகங்களை தாம் அனுபவிக்காமல் காத்துக் கொள்கின்றார்கள். ஏன், இவர்கள் இறைவனில் வலுவாமல் நின்றாலே போதும், இவர்களுக்கு வருகின்ற அந்த போகங்களை எல்லாம் தனக்கு வந்ததாக சுவாமி ஏற்றுக்கொள்கின்றார், இவர்களை தாக்காதவாறு காத்துக் கொள்கின்றார்தான் பார்ப்போம். அப்படி சுவாமி அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான முறையிலே இவர்களும் இறைவனில வலுவாமல் நின்றுவிடுகின்றார்கள். அது மாதிரி ஞானிக்கு எங்கித்தை நின்று கண்மமெல்லாம் செய்தாலும், பாடல் எப்படி இருக்கு இரண்டாம் அடி, எங்கித்தை கண்மமெல்லாம் செய்தாலும் ஞானிக்கு, அதை கொஞ்சம் அந்த சொல்ல மாத்திக்கணும், ஞானிக்கு முதல்ல வச்சுக்கணும். ஞானிக்கு எங்கித்தை நின்று கண்மமெல்லாம் செய்தாலும், எங்கித்தைனா எந்த உடலில் நின்று அல்லது எந்த இந்திரியங்களில் இருந்து, எந்த இந்திரியங்களில் இருந்து எத்தொழிலை செய்தாராயினும், இந்திரியங்கள் வந்து விருப்பு வெறுப்பு எழுவதற்கு ஏதுவானவை இல்லையா, அந்த இந்திரியங்களை மேற்கூறிய முறையில் நின்று தம்பசம் வைத்திருக்கின்றார்கள். என்ன, நம்மை வந்து தம்பசம் இழுக்கக்கூடியவை இந்திரியங்கள் இல்லையா, இந்திரியங்களையும் தன்னையும் தந்தவனுடைய ஆணை வழி நின்று அந்த இறைவனியில் நின்று இந்திரியங்களை இவர்கள் தன் வழி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி தம்பழி படுத்தவல்ல அந்த ஞானிகள் இல்லையா, விருப்பு வெறுப்புகள் நிகழ்தற்கு ஏதுவாகிய இந்திரியங்களை மேற்கூறிய முறையில் நின்று, அதாவது மேற்கூறிய அந்த இறைவனி நிற்றல் முறையில் நின்று தம்பழிப்படுத்தவல்ல ஞானிகள் எவ்விந்திரியங்களில் நின்று எத்தொழிலை செய்தாராயினும் இருவினைகள் சென்றனையா, கண்ணமெல்லாம் செய்தாலும் இருவினைகள் சென்றனையா, அது பற்றி அவர் மாட்டு விருப்பு வெறுப்பு நிகழ்ந்து மேலைக்கு வித்தாதல் செல்லாமையானும். ஆக எந்த போகங்கள் வந்து அவர்களை பொருந்தினாலும் அந்த போகங்களில் விருப்பு வெறுப்பு எழுந்து அவை மேல்வினையாக விளைய மாட்டா, அதான் இருவினைகள் சென்றனையா, ஆகாமியம் ஏறாது. அப்புறம் முன் செய்வினை, அதான் முற்செய்வினை இருக்கு, அதை முன் செய்வினை பிரித்துக் கொள்ள வேண்டும். முன் செய்வினை இங்கு தங்கி போம் பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் கண்டித்து சொல்லுமாகோல் மங்கி போய் வாதனையால் உழவிக்கும். அந்த எடுத்துக்காட்டுகளை அப்புறம் பார்க்கலாம். என்ன அந்த முன் செய்வினை என்ன செய்யும், முன் செய்வினை மங்கி போய் வாதனையால் உழவிக்கும். அந்த எடுத்துக்காட்டுகளை தாண்டி வந்துட்டோம், நான்காம் அடிக்கு வந்துட்டோம். இரண்டாம் அடியில் உள்ள முன் செய்வினை என்பதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கு தங்கி போம் பாத்திரம் அதெல்லாம் எடுத்துக்காட்டு, இந்த எடுத்துக்காட்டுகளெல்லாம் தாண்டி நான்காம் அடிக்கு வந்தாச்சு. மங்கி போய் வாதனையால் உழவிக்கும், எது உழவிக்கிறது, முன் செய்வினை. முன் செய்வினை என்பது என்ன, பிராரத்த வினை. முன் செய்வினைனா பிராரத்த வினை, புராரத்த வினை அது என்ன செய்யும், பிராரத்த வினை மங்கி போயிடும், ஆனால் வாதனையால் கொஞ்சம் என்ன செய்யும், அது வந்து சிறிதே தாக்கும். ஏ அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாதனையால் அது வந்து எந்த விளைவையும் ஏற்படுத்தி விடாது. பிராரத்த அனுபவம் தான் மேல்வினையை ஏற்படுத்தி பிறவிக்கு வித்தாகிவிடும். எது, பிராரத்த அனுபவம் தான் விருப்பையோ வெறுப்பையோ ஏற்படுத்தி அடுத்த பிறவிக்கு வித்தாக்கிவிடும். ஆனால் பிராரத்த வாதனை என்ன செய்யாது, அது மேல்வினையை மேல்வினை ஏறுகின்ற அளவுக்கு அது எந்த வேலையும் ஏற்படுத்தாது பிராரத்த வாதனை. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு சொல்ல வருகின்றார், ஓமைகள் சொல்ல வருகின்றார் பார்க்க இருக்கிறோம். அதான் முன் செய்வினையாகிய பிராரத்த வினை மங்கி போய், பிரார்த்த வினை சக்தி கட்டு, அதான் மங்கி போய் அந்த தன் பணி நீத்து அரண்பணி நிற்கின்ற அவர் மாட்டு தலைகூட மாட்டாது வெந்த படம் போல, வெந்து போன துணி போல சக்தி கட்டு, சக்தி கட்டே போய் வாதனை மாத்திரையாய் நின்று சிறிது சிறிதே தாக்கும். அதான் வாதனையால் உடல் விற்கும் சொன்னாங்க. வாதனை மாத்திரையாய் நின்று சிறிதே தாக்கும். அந்த சிறிதே தாக்குதல் மட்டும்தான் அந்த வாதனையால் செய்ய முடியும். மேற்கொண்டு மேல்வினையெல்லாம் ஏற செஞ்சிட முடியாது. அதான் அவ்வளவே அன்றி வாதனையால் செய்ய கடவுது பிரிதில்லை. பிரிதில்லையாதல் அந்த வாதனையால் வேற ஒன்றும் செஞ்சிட முடியாது. இறைவனி நிற்பவர்களையும் பிரார்த்தம் பொருந்தினா இந்த பிரார்த்தம் வந்து அவர்களிடம் விருப்ப வெறுப்பை ஏற்படுத்த முடியாது. வாதனை அளவு தான் இருக்கும். ஏன்னா பழைய பயிற்சி காரணமாக ஒரு வாதனை, அந்த வாதனையும் அவர்களிடம் என்ன செய்ய முடியாது. அவர்களுக்கு சிறிதே அந்த வருத்தத்தை அந்த வாதனை ஏற்படுத்தலாம ஒழிய அதுக்கு மேலே செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது அந்த வாதனையால். அதுக்கு தான் ஓமையில வச்சு உணர்த்துறார். அந்த வாதனையால் செய்ய கிடவது பிரிதில்லை ஆதல். பிரிதில்லை ஆதலை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இங்கு தங்கிப்போம் பாத்திரமும். இங்கு என்பது இங்க பெயர் சொல். என்ன பெயர்னா இங்க வந்து பெருங்காயம், அந்த காயத்தை குறிக்கிற சொல். இங்குடி வாங்கும் களம் போல என்று சிவஞானபோதமே வரும். ஆக இங்கு தங்கிப்போம் பாத்திரம்னா இங்கு தங்கி, அதாவது காயமானது இருந்து போம் பாத்திரம் இருந்து அதை விட்டு நீங்கி விட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்துல காயம் இப்ப இல்லை, அந்த பாத்திரத்துக்கு உள்ளால காயம் இருந்தது, இப்போ அந்த பாத்திரத்தை விட்டு அந்த காயம் எடுக்கப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது. ஆனாலும் அந்த பாத்திரத்துல முன்னால அந்த காயம் இருந்திருக்கிறதுனால அதனுடைய வாசனை இருக்கும். அந்த வாசனை மாதிரி இங்க பிரார்த்த வாதனை. காயத்தின் வாசனை மூக்கால் முகரப்படுவது, பிரார்த்த வாதனை அப்படி இல்லை. இந்த மாதிரி மூக்கால் முகரப்படுவது அல்ல, பேர் வாதனைன்னு இருக்கு அவ்வளவுதான். எடுத்துக்காட்டுக்கு அந்த காயத்துடைய வாசனையை சொல்ற. அது பாத்திரத்துல காயம் இருந்தா அந்த காயம் கறிக்கு உதவும். பாத்திரத்துல காயமே இல்லை, காயத்தோட வாசம் மட்டும்தான் இருக்குது, அதனுடைய வாசனை மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த வாசனை வந்து கறிக்கு உதவுமா? உதவாது. அதை மாதிரி பிராரத்த வாதனை மேல்வினையை உண்டாக்கும். மன்னிக்க வேண்டும், பிராரத்த வினை மேல்வினையை உண்டாக்கும். ஆனா பிராரத்த வாதனை மேல்வினையை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அது கிடையாது. அது காயத்தினுடைய வாசனை மாதிரி தான். அதான் காயம் இருந்து ஒளிந்த பாத்திரத்தில் அவ்வாதனை கிடந்து கந்தித்தும். அந்த காயத்துடைய இங்க வாதனைன்னு சொன்னது மூக்கால் நுகரக்கூடிய மனம். அவ்வாதனை கிடந்து கந்தித்தும், கந்தித்தும்னா மனத்தை செய்தும். ஒரு கறிக்கு உபயோகமாதல் இன்மையும். அந்த வாசனை பெருங்காயம் வாசனை மட்டும்தான் இருக்குன்னா அந்த வாசனை கறிக்கு உபயோகமாதல் இல்லை. அது போலவும் அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, ரெண்டு எடுத்துக்காட்டு. குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் சுழலுமா போல். என்ன புயவனாவான் குடத்தை வணையும் அளவும் சுழட்டி விட்ட தீரியில் அவ்வாதனை கிடந்து தன் வேகம் உள்ளளவும் அதனை மெலிதாக சுழல்வித்து. எப்படியா அற்புதமா உமைய சொல்றாங்களோ. குலாலனாவார் என்ன செய்கிறார்? பானை வணைதார். பானை வணைவதற்காக அந்த தண்டு சக்கரத்தை சுற்றி விடுகின்றார். சரி, வணைதல் தொழில் முடித்துட்டு முடிஞ்சாலும் அந்த சக்கரம் கொஞ்சம் சுற்றி கொண்டு இருக்கும். இப்போ நம்ம காலத்தில் மின் விசிறி இருக்கு இல்லையா, ஃபேன் இருக்குது. சரி, ஃபேன் சுற்றி கொண்டிருக்கின்றது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். நிறுத்திய பிறகும் அந்த ஃபேன் என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இதை விடவும் இந்த பழைய ஓமை ரொம்ப சிறந்தது பாருங்க. தொடர்ந்து விளக்கம் பெறுவதற்கு உதவுகின்றது பாருங்க. அந்த குலாலனுடைய வினை தவிர்ந்த சக்கரம், குலாலன் வினை தவிர்ந்த என்றால் இந்த புயவன் பானையை வந்து வனைதாகிய வினையை முடித்து விட்டான். ஆக அந்த வினை முடிஞ்சு போச்சு, பானை செய்கிற வினை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனாலும் அந்த சக்கரம் என்ன செய்கின்றது, அந்த பானையை வணையிற அளவுக்கு அவன் வணையும் வரையும் அவன் சுழற்றி விட்டுருக்கான் இல்லையா. அந்த சுழற்சி ஆகிய வாதனை கிடந்து தன் வேகம் உள்ளளவும் அதனை மெலிதாக சுழல்விக்கும். லேசா அந்த சக்கரத்தை சுழல்விக்கும். ஆனா அந்த சுழற்சி, அந்த தண்டு சக்கரத்தோட அந்த சுழற்சி, பானை வணைந்த பிறகு தண்டு சக்கரம் மெதுவாக சுழலுத பழைய பயிற்சி காரணமா, அந்த சுழற்சி மற்றொரு பானையை வணைவதற்கு உபயோகம் ஆகாது. பாத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட காயம், அதாவது காயம் எடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் காயத்தின் வாசனையை கொண்டிருக்கும். அந்த வாசனை ஒரு கரிசமிக்க உதவாது. அதுபோல குயவனானவன் அந்த பானையை வணைந்த பிறகும் லேசாக பழைய வாதனை பற்றி அந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கின்றது. அந்த மெலிதான சுழற்சி மற்றொரு பானையை வணைவதற்கு உபயோகப்படாது. அதுபோலத்தான் ஞானிகளை வாதனை அளவிலே லேசாக அதை வருத்துகின்ற அந்த பிரார்த்தம், அந்த பிரார்த்த வாதனை மேல்வினையை ஏற்படுத்துவதற்கு ஆற்றலுடையது அல்ல என்று சொல்கிறார். அது மாதிரி மற்றொன்றினை வணைதற்கு உபயோகமாதல் இன்மையும் போலும் ஆகலானும், காயம் எடுக்கப்பட்ட பாத்திரத்தில் உள்ள மனமானது எந்த ஒரு கரியையும் சமைப்பதற்கு உபயோகமாதல் இல்லை. அதுபோலவும் பானை வணைந்த பிறகும் லேசாக சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த சக்கரத்தின் சுழற்சி மற்றொரு பானை வணைவதற்கு உபயோகமாதல் இல்லை. அதுபோலவும் பிராரத்த வாதனையானது சிறிதே வருத்தலாமே ஒழிய மேல்வினையை ஏற செய்வதற்கு வலிமை உடையது அல்ல. ஆகலானும் எல்லா மலங்களும் பின் காயமோடும் ஆயும் அன்றே. ஆகவே வாதனை அளவுக்கு துணையாக நின்ற ஏனைய மலவாதனைகளும், மாயா மலவாதனை, ஆணவ மலவாதனை ஆகிய ஏனைய மலவாதனைகளும் பின் அவ் உடம்பு மாயும் காலத்து வேறொரு பற்றின்மையால் அதனோடு மாய்ந்தொழியும் என்க. இந்த பிராரத்த வாதனையும் கூட ஏன் இருக்குது? இந்த சீவமுத்தருக்கு இந்த உடம்பு அந்த பிராரத்த எல்லை வரை அந்த உடம்பு, அந்த உடம்புக்கு என்னென்ன போகங்கள்லாம் வந்து சேரணுமோ அந்த போகங்கள்லாம் வந்து சேர்கின்ற வரை அந்த உடம்பு நிலைபெறும். அந்த உடம்பு அப்படி இருப்பதனால தான் நீங்கி போன மும்பலங்களும் வாதனை மாத்திரையால் வந்து லேசா வருத்தது. அந்த லேசான வருத்தத்தை கூட இறைவனின் போ தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதான் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா என்றெல்லாம் திருவாசகத்திலே இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த சிறிய வருத்தத்தான் ஏற்படுத்தும் ஒழிய மேற்கொண்டு அவை மேல்வினையை ஏற்படுத்தி பிறவியெல்லாம் விளைவித்து விட மாட்டான். அதனால அந்த உடம்பு பிரார்த்தையிலே உடம்பு நீங்கிய பிறகு அந்த உடம்பை பற்றுக்கூட கொண்டுதான் இந்த மும்மலங்களும் வாதனை அளவிலையாவது இருந்தன. உடம்பே நீங்கிய பிறகு அந்த வாதனைகளுக்கும் பற்றுக்கோடு இல்லை, மலவாதனைகளுக்கு பற்றுக்கோடு இல்லை. எனவே உடம்போடு சேர்ந்து அந்த மலவாதனைகளும் மாய்ந்து ஒழியும் என்று அருள் செய்தார்கள். இப்போ இந்த பதவுரையை தழுவி நாம பதப்பொருள் பார்த்தோம். இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். சுடுதற்கு ஏதுவாகிய அங்கியை ஸ்தம்பனம் செய்ய வல்லார் அவ் அங்கியுள் முழுகி கிடப்பினும் அது பற்றி அவர் மாட்டு சூடு நிகழாதவாறும் கொலைத்தொழிற்கு ஏதுவாகிய விடங்களை, அதாவது விஷங்களை தடுக்கவல்ல மந்திர மருந்துகளை பெற்றுடையார் அவ்விடங்களையெல்லாம் நிறைய பருகினும் அது பற்றி அவர் மாட்டு கொலைத்தொழில் நிகழாதவாறும் போல் அவ்விருப்பு வெறுப்புகள் நிகழ்தற்கு ஏதுவாகிய இந்திரியங்களை மேற்கூறிய முறையில் நின்று தம் வழிப்படுத்த வல்ல ஞானிகள் எவ்விந்திரியங்களில் நின்று எத்தொழிலை செய்தார்களாயினும் அது பற்றி அவர் மாட்டு விருப்பு வெறுப்பு நிகழ்ந்து மேலைக்கு வித்தாதல் செல்லாமையானும் ஏனை பிராரத்தவினையும் தற்பணி நீத்த அவர் மாட்டு தலைக்கூட மாட்டாது வெந்த படம் போல சக்தி கட்டே போய் வாதனை மாத்திரையாய் நின்று சிறிதே தாக்கும். அவ்வளவே அன்றி வாதனையார் செய்ய கடவுது பிரிதில்லையாதல் காயம் இருந்து ஒளிந்த பாத்திரத்தில் அவ்வாதனை கிடந்து கந்தித்தும் ஒரு கறிக்கு உபயோகமாதல் இன்மையும் குயவனாவான் குடத்தை வனையுமளவும் சுழற்றிவிட்ட திகிரியில் அவ்வாதனை கிடந்து தன் வேகம் உள்ளகளவும் அதனை மெலிதாக சுழவித்தும் மற்றொன்றனை வனைதற்கு உபயோகமாதல் இன்மையும் போலும் ஆகலானும் வாதனை மாத்திரைக்கு துணையாயின்ற ஏனை மலவாதனைகளும், ஏனை மலவாதனைகளும்னா பிராரத்த வாதனையே அன்றி மற்ற ஆணவ வாதனை மாயாவாதனைகளும் அவ் உடம்பு மாயும் காலத்து வேறொரு பற்றின்மையான் அதனோடு மாய்ந்தொழியும் என்பதா, அதனோடு அந்த உடம்போடு சேர்ந்து மாய்ந்தொழியும். ஆக ஏன் அந்த வாதனையால மேல் விளைவு எதுவும் இல்லை என்ற உண்மையை விளக்குவதற்கு ஏன் ரெண்டு உண்மைகள் சொன்னார்கள்? காயம் எடுக்கப்பட்ட பாத்திரத்திலே எழக்கூடிய வாசனை, இது ஒரு உவமை. இது ஒன்று போதாதான் இன்னொரு உவமையும் சொன்னார். என்ன என்று சொன்னால் அந்த பானை வணைந்த பிறகும் சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரம் இரண்டாவது உவமை. ஏன் ரெண்டு உவமைகள் சொன்னாங்கன்னா அதை ஒரே ஆசிரியர் தான் விளக்குகின்றார் நமக்கு. அப்போ தான் ஏன் ரெண்டு உவமைகள் சொன்னார் நமக்கு விளங்குது. வாதனையிலே ரெண்டு வகையாம், ஒன்று தீவிர வாதனை, மற்றொன்று மந்த வாதனை. தீவிரவாதனை கொஞ்சம் வருத்தம் தரும், மந்த வாதனையினால அது மிகச்சிறிய வருத்தம் தான். ஆனால் ரெண்டு வாதனையுமே வந்து மேல் விளைவு எதையும் உண்டாக்காது, அதில் சந்தேகம் இல்லை. என்ன நம்ம காயம் எடுக்கப்பட்ட பாத்திரம் தான், அதில் காயம் எடுக்கப்பட்ட பாத்திரத்தில் அந்த வாசனை கமழுது, அதுதான் தீவிரவாதனைக்கு எடுத்துக்காட்டு. அந்த வாசனை என்ன கறி சமைப்பதற்காக உபயோகமாகுது? அதனால் தீவிரவாதனை இருந்தால் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்க முடியே, மேல்வினிலாம் எரிகாது. நம்ம பானை வணைந்த பிறகு சுழக்கக்கூடிய அந்த சக்கரத்தை சுழற்சி அது மந்த வாதனை, அது தானாகவே என்ன செஞ்சிடும் நின்றும். இப்போ கொஞ்சம் சாதனத்தை இந்த குருலிங்க சங்கம் வழிபாட்டில் நேரம் அது உரைத்து நின்று தீவிரவாதனையை போக்கிக் கொள்ளணும். மந்த வாதனை அதுவாகவே மந்த மாதிரியே நீங்கி போயிரு. ரெண்டு வாதனைகள் சொன்னார்கள். இங்கு தங்கி போம் பாத்திரம், அதாவது காயம் தங்கி ஏன்னா இருந்து போம் பாத்திரம், எடுக்கப்பட்ட பாத்திரம், காயம் முதலில் இருந்து பின்பு எடுக்கப்பட்ட பாத்திரம், காயத்தை தான் இங்குன்னு சொல்கிறாங்க. இங்கு தங்கிப்போம் பாத்திரம் தீவிரவாதனைக்கும் வினை தவிர்ந்த சக்கரம் மந்தவாதனைக்கும் உவமையாயின அருமையாக விளக்குகின்றார்கள். எங்கித்தை என்று ஒரு சொல் இரண்டாம் அடியின் தொடக்கத்திலே இருக்குது. எங்கித்தை எங்கித்தை கண்ணம் எல்லாம் செய்தாலும், அது எப்படி இருந்தா போதும், எங்கு கண்ணம் எல்லாம் செய்தாலும் எங்குன்னு இருந்தா போதும், நின்றுன்னு வேணா ஒரு சொல்ல சேர்த்துக்கலாம், எங்கு நின்று, எங்கு நின்றும் கண்ணம் எல்லாம் செய்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம். எங்கு நின்றுனா எந்த இந்திரியத்தை சார்ந்து நின்றும் என்று அங்கு பொருள் வரும். கண்ணம் எல்லாம் செய்தாலும்னா அவர்கள் வினை செய்யல, தோற்றம் அப்படி இருக்கு, இறைவன் செயலே என்றுதான் அவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனை தான், இறைவன் தான் அவர்களை செலுத்தி எல்லாம் செய்விக்கின்றான். அதை அவர்கள் உணர்கின்றார்கள், எல்லாரையும் இறைவன் தான் செலுத்துறான். அவர்களது தெளிவாக உணர்கின்ற தெளிவோடு இருக்கின்றார்கள். ஆனால் புறப்பார்வைக்கு இல்லையா, உலகத்தார் பார்வைக்கு அவர்களே நாம செய்யற மாதிரி இவர்களும் செய்தார்கள், மற்றவர்கள் நினைப்பார்கள். அதனால கண்ணம் கூட சொல்ல போட்டார், வேற ஒன்றும் இல்லை. எங்கு என்று இருந்தாலே போதுமானது, அது எங்கித்தைன்னு இருக்குது, அது ஒரு அப்படி மறியீற்று என்று அதை சொல்கின்றார். எங்கு என்பது எங்கித்தை என மறியீற்று, அது அப்படி மறுவி நிற்கின்றது அந்த சொல். எங்கு என்பது எங்கித்தை என மறியீற்று. சரி, அப்ப எங்கித்தை என்பதை எங்கு என்றே வைத்துக் கொள்ளலாம். நின்றுன்னு ஒரு சொல் வருவித்துக் கொள்ளணும், அது சொல்லச்சம். எங்கு நின்றும் நின்றுன்னு ஒரு சொல் வருவித்துக்கணும், நின்று என்பது சொல்லச்சம். அப்புறம் கந்தித்து சுழலுமா போல், மூன்றாம் அடியின் இறுதியில பாருங்க, கந்தித்து சுழலுமா போல். கந்தித்து என்பது வினையச்சம், கந்தித்துனா மனம் வீசி, மனம் வீசி. கந்தம் என்பது மனம், கந்தம் என்ற வடமொழி சொல், அது மனம் என்று பொருள்படும். அதிலே வினை சொல்லாக கொண்டார் கந்தித்து, கந்தித்து மனம் செய்து, மனம் வீசி என்ற வினையச்சம். அது எந்த வினையோடு முடியுது, சுழலும் என்ற வினையோடு முடியுது. கந்தித்து சுழலும் அப்படி கொள்ளலாமா, நாம கொள்ள முடியாது. கந்தித்து என்ற வினையச்சத்துக்கு சுழலும் என்ற வினையை முடிவாக்க முடியாது. ஆகவே கந்தித்து என்ற வினையச்சம், அது பார்ப்பதற்கு வினையச்சமா இருந்தாலும் அது வினையச்ச பொருளில் இல்லை, எச்ச பொருள் காராது, செவ்வன் மாத்திரையே குறித்து நின்றது. செவ்வன் மாத்திரையே, அது உண்மை, அதாவது ஒரு எண்ணி சொல்கின்ற முறையில் தான் இருக்கின்றது. கந்தித்தும் சுழன்றும் இருப்பது போல என்றுதான் இருக்கின்றது. ஏன்னா கந்தித்து சுழலும்னு ஒரு வினையா கொள்ளக்கூடாது. ஏன்னா கந்தித்தலை செய்வது ஒரு பொருள், சுழல்வதை செய்வது வேற பொருள். ஓமைகளை, ரெண்டு ஓமைகள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். காயம் இருந்து எடுக்கப்பட்ட பாத்திரம் தான் கந்தித்தலை செய்கின்றது, மனம் வீசுதலை செய்கின்றது. பானை வணைந்த பிறகு சுழலக்கூடிய அந்த தண்டு சக்கரம், அதுதான் சுழற்சியை செய்கின்றது. ஆகவே கந்தித்தலை செய்வது இங்கு காயம் தங்கியிருந்த பாத்திரம், கந்தித்தல் அதாவது மனம் வீசுதல், அதை செய்வது காயம் தங்கியிருந்த பாத்திரம். சுழல்தலை செய்வது வந்து திரிகை, தண்டு சக்கரம். ஆகையினால இரண்டும் வேறு வேறு பொருள்களின் செயல்பாடுகள். கந்தித்தல் பாத்திரத்தின் செயல்பாடு, சுழலுதல் சக்கரத்தின் செயல்பாடு. ஆகவே கந்தித்து சுழலும் என்றால் மேல என்ன சொல்லியிருக்காரு, பாத்திரமும் சக்கரமும் சொல்லியிருக்கிறார். பாத்திரமும் சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல், அப்ப நிறைய கொள்ளணும். பாத்திரம் கந்தித்தும் சக்கரம் சுழலும், பாத்திரம் கந்தித்தலையும் சக்கரம் சுழலுதலையும் செய்யுமாறு போல என்று அந்த முறையில தான் பொருள் கொள்ளணும். பாத்திரம்னா என்ன பாத்திரம், இங்கு தங்கிப்போம் பாத்திரமும். சக்கரம்னா என்ன சக்கரம், குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும். குலாலன் என்ன படி முடிச்சுட்டான், அந்த சக்கரத்துல பானையை வணைந்து முடித்து விட்டான். ஆனாலும் வணைந்து முடித்த பிறகு அந்த சக்கரம் சுழலுது, ஏன்னா இதுவரைக்கும் சுழன்று கொண்டிருந்தது. அந்த சுழற்சி வேகம் இருக்கிற வரைக்கும், தீர்ந்து போற வரைக்கும் அது சுழன்று கொண்டிருக்கும். அது மாதிரி இதுவரை அடைகிற வரை, இறைவனையில் நிற்பது வரை, ஏகனாக இறைவனையில் நிற்பதற்கு முன்னர் வரை இந்த அண்ணா பிராரத்த அனுபவங்களை அனுபவிச்சு பழகினது. அந்த பயிற்சியினால ஒரு வாதனை இருக்கும், ஒரு சிரமம், சின்ன சிரமம் ஏற்படலாம். ஆகா இப்படி பிரார்த்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் ஏற்படலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர்கள் இறைவனையில் உறுதியாக நிற்பதனாலே வந்த எண்ணம் அப்படியே மறைஞ்சு போயிடும். லேசா வருத்தினதோடு அந்த வாதனையோட வேற முடிஞ்சது. ஆகவே கந்தித்து என்ற வினையச்சம் வந்து சுழலுங்கிற வினை கொண்டு முடியாது. ஆகவே அது எச்ச பொருள் தராது. செவ்வன் மாத்திரையே குறித்து நின்றது. செவ்வன்னா அந்த எண்ணிக்கை, நம்ம கந்தித்தல் சுழல்னு ரெண்டு வினைகள். இதுக்கு அருமையா எடுத்துக்காட்டு திருமுறையிலிருந்து, திருவாசகத்திலிருந்து, பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர், தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் அப்படின்னு வரும் இல்லையா. அதுல இங்க நமக்கு வேண்டிய தொடர் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் பாருங்க. இதுல பயந்து, பயந்துனா படைத்து, காத்து அழிக்கும்னு முடியுது. அப்ப படைத்து காத்து என்ற வினையச்சங்களாக கொண்டு அழிக்கும் என்ற வினை முற்று கொண்டாது அவையெல்லாம் முடிகின்றன சொல்ல முடியுமா? படைத்து காத்து அழிக்கும் மூவரும் இருக்கு. அப்போ படைப்பவர் ஒருவர், காப்பவர் ஒருவர், அழிப்பவர் ஒருவர், இப்படி மூவர். இந்த மூவருக்கும் தலைவனாக முதல்வன் இருந்து அவன் அதிட்டித்து இப்படி மூவரையும் செய்விக்கின்றான் என்ற கருத்து அந்த திருவாசகத்தில் இடம்பெறுது. அப்போ படைத்தலுக்கு ஒரு அதிதெய்வம், காத்தலுக்கு ஒரு அதிதெய்வம், அழித்தலுக்கு ஒரு அதிதெய்வம். ஆகவே பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் என்று சொல்லும்போது படைத்தல் ஒருவருடைய தொழில், காத்தல் இன்னொருடைய தொழில், அழித்தல் மற்றொருடைய தொழில். அது மாதிரி தான் இங்க கந்தித்தல் பாத்திரத்தின் தொழில், சுழலுதல் சக்கரத்தின் தொழில். அதனால கந்தித்து சுழலும்னு அப்படி வினைமுடிவு செய்யக்கூடாது. இங்கேயும் பயந்து காத்து அழிக்கும்னு வினைமுடிவு செய்யக்கூடாது. பயந்து காத்து அழிக்கும்னு அப்படி என்ன பொருள்ல கொள்ளணும், செவ்வனாக நிற்பது. அதை மாதிரி கந்தித்து கமா சுழலும் அப்படின்னு அப்படி என்ன பொருள்ல கொள்ளணும்னு சொல்றாங்க. அதான் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் என்றார் போல. சரி, அப்புறம் இந்த பிராரத்த வினை வந்து மங்கி போய் வாதனையால் உழவிக்கும் நாங்க, அதை மங்கி வாதனையால் உழவிக்கும் சொல்லலாமே. நான்காம் அடியில் இருக்கு பாருங்க, நான்காம் அடியே தொடக்கமே அதுதான், மங்கி போய் வாதனையால் உழவிக்கும். அந்த போய் என்பது இல்லாம மங்கி வாதனையால் உழவிக்கும் சொன்னா போதாதா? மங்கினாலே அது அடங்கின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் போயின்னு அவர் வார்த்தை சொன்னாங்கன்னா அதை வலியுறுத்துவதற்கு தான். பிராரத்தவனே அவர்களிடம் எழமாட்டாது, பிராரத்த அனுபவம் அவர்களிடம் எழமாட்டாது, வாதனைங்கிற அளவில் தான் இருக்கும். பிராரத்த அனுபவம் எழாது, உடம்போடவர்கள் கூடியிருந்தாலும் இறைவனில் நிற்பவர்களுக்கு பிராரத்த அனுபவம் எழாது. இந்த கருத்தை நம்ம மூன்றாவது குருமூர்த்திகள் தம்முடைய பண்டார சாஸ்திரங்களில் அடிக்கடி வற்புறுத்தி சொல்வார்கள். ஏன்னா அவர்களும் ஞானிகளும் நம்ம மாதிரி தான் அப்படின்னு நாம் நினைத்திடக்கூடாது என்பதிலே மிக முக்கியமாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதைத்தான் இங்கே வழிநூலாசிரியரும் வற்புறுத்தி சொல்கின்றார். அதான் மங்கி என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் மங்கி போய், போயின்னு சொல்வது மேலும் வலியுறுத்துறது, போயிடும் அந்த பிராரத்தம் இருக்காதவர்களிடம். அதான் மங்கி என்று ஒழியாது போய் என்றார் வலியுறுத்துவதற்கு. ஓமை எடுத்து காட்டியதும் அதனை தெளிவித்தல் பொருட்டு, பார்த்தீங்களா? அதில் அந்த காய பாத்திரத்தில் இருக்கிற வாசனை என்ன செய்ய முடியும் அந்த வாசனையினால? பானை வணிந்த பிறகும் சுரண்டுகிட்டு இருக்கு சக்கரம், அது அடுத்த பானை வணிவதற்கு உதவுமா? அந்த மாதிரி தான் அந்த பிராரத்த வாதனை ஆகாமிய வினை ஏறுவதற்கெல்லாம் அது உதவாது. அது தெளிவித்தற்கு தான், பிராரத்தாத்தார ஒன்றும் செய்ய முடியாது, ஆகாமியத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை வற்புறுத்ததற்கு தான் மங்கி போயின்னு சொன்னார், ஓமையும் சொல்லி தெளிவுபடுத்தினார். ஆக இச்செயுள் மேல் உருவாற்றான் வலியுறுத்தப்பட்ட மூன்றாம் கூற்றை இயல்பு பற்றி எடுத்துக்கொண்டு, அதாவது வருஞ்சூத்திரத்தின் இயல்பு பற்றி எடுத்துக்கொண்டு தடைவிடைகளால் சாதித்த பொருட்டு ஈண்டு தோற்றுவாய் செய்து கொள்ளும் முகத்தானே, மேலை செய்யுளின் எரிவெளியின் படுகடைக்கே கிடந்தும் கும்பிட்டே இருப்ப என்றதனை ஓமைகளில் வைத்து உணர்த்தி இனிது விளக்கியவாறு என்ன இச்செயுள் மேல் உருவாற்றான் வலியுறுத்தப்பட்ட மூன்றாம் கூற்றை. மூன்றாம் கூறு அதிகரணமாக வைத்து இங்க விளக்கப்படலை பத்தாம் சூத்திரத்துல. மூன்றாம் கூறு இறுதி கூறு, அகலும் குற்றம் என்பது பார்த்தோம். முதல் நூலில் சொன்ன மாதிரி சொல்லணும்னா மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே, அதைத்தான் தொகுத்து அகலும் குற்றம். நாங்கள் மும்மலங்களும் நீங்கி போகும், இறைவனை நிற்பவரை விட்டு மும்மலங்களும் நீங்கி போகும். அதை தடைவிடைகளோடு பத்தாம் சூத்திரத்தில் நிறுவ வரவில்லை ஆசிரியர், பதினோராம் சூத்திரம் நிறுவுகின்றார். அது காரணங்கள்லாம் பார்த்தோம். ஓரளவுக்கு அந்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் மும்மலங்களும் நீங்கும் என்பதை சூத்திரத்தில் ஓரளவு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை வரக்கூடிய பதினோராம் சூத்திரம், இந்த பாடலோட பத்தாம் சூத்திரம் முடிந்தது. வரக்கூடிய பதினோராம் சூத்திரத்தில் தான் மும்மலங்களும் நீங்கி போகும் என்ற அந்த உண்மையை தடைவிடைகளோடு நிறுவ வருகின்றார் அடுத்த சூத்திரத்தில். அதுக்கு இந்த பத்தாம் சூத்திர இறுதி பாடலையே தோற்றுவாய் செய்து கொள்ளும் முகத்தாலே என்ன செய்கின்றார், இந்த ஊமைகளை தான் சொல்றார். அவர்களை பாசம் அவர்களிடம் நிற்காது, வாதனை அளவில் தான் நிற்கும், காய பாத்திரத்தில் கவலுகின்ற மனம் போல குலாலனை தவிர்ந்த பிறகு சக்கரம் மேற்கொள்கின்ற சுழற்சியை போல வெறும் வாதனை அளவில் தான் இருக்கும் பிராரத்தம். அப்போ பிராரத்தம் ஆகாமியத்தை விளைவிக்கவில்லை என்றாலே கண்மமலம் தொலைஞ்சுது. கண்மமலத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கதான் ஆனமலத்தோட வேலை. கண்மமலம் ஏற வழி இல்லைன்னா ஆனமலம் என்ன செய்ய முடியும்? அதுவும் ஒடுங்கி போச்சு. அப்புறம் மாயமயக்கங்கிற பேச்சுக்கே இடமும் இல்லை என்று சொல்லி இங்கேயே தோற்றுவாய் செய்கின்றார். இதற்கு மேலேயும் தடைகள்லாம் எழுப்புகின்றார்கள். அந்த தடைகளை எல்லாம் வாங்கி முறியடித்து தக்க விடைகள் கொடுத்து அதை முறியெடுக்கப் போகின்றார். பதினோராம் சூத்திரத்தில் பாச நீக்கத்தை அங்கே தான் அகலம் குற்றம் என்பதை வலியுறுத்த போறார். அதுக்கு இப்பவுமே தோற்றுவாய் செய்து கொள்கின்றார். இந்த மாதிரி ஓமைகள்லாம் சொல்லி இங்கு தங்கி போய் பாத்திரம், தங்கி போம் பாத்திரம், குலாலன் வினை தவிர்த்து சக்கரம், ஓமைகள்லாம் சொல்லி இங்கேயே என்ன செய்கிறார், அதுக்கு தோற்றுவாய் செய்து கொள்கின்றார். வருகின்ற சூத்திரத்தை சொல்வது அதுதான் சொன்னார், இச்சையுள் மேல் ஒருவாற்றான் வலியுறுத்தப்பட்ட மூன்றாம் கூற்றை வருஞ்சூத்திரத்தின் இயைவு பற்றி எடுத்துக்கொண்டு, வரக்கூடிய சூத்திரத்தில் உள்ள தொடர்பு பற்றி எடுத்துக்கொண்டு, தடை விடைகளால் சாதித்த பொருட்டு, வருஞ்சூத்திரத்தில் தடை விடைகளால் சாதிக்க போறார் அதன் பொருட்டு, ஈண்டு தோற்றுவாய் செய்து கொள்ளும் முகத்தானே. மேலே செய்யுள்ள சொன்னார்ல, பெண் போகலாம் வந்தாலும் அவர்கள் இறைவனில் வலுவாக நிற்பார், அதுதான் இங்க ஓமை வச்சு சொன்னார். என்ன போக வந்தாலும் அது வாதனை அளவில் தான் அவர்களுக்கு இருக்கும். ஓமை இங்கு தங்கிப்போம் பாத்திரம் மாதிரியும், குழால நிலைத்த வந்து சக்கரம் மாதிரியும் தான் அப்படின்னு சொல்லி இங்கே தோற்றுவாய் செய்கின்றார். எனவே மேலே செய்யுளின் எருவெளியின் படுகளைக்கே கிடந்தும் கும்பிட்டே இருப்ப என்றதனை ஓமைகளின் வைத்து உணர்த்தி இனிது விளக்கியவாறு. சரி, இவை நான்கு செய்யுளானும், இந்த இரண்டாம் அதிகரணத்துல நான்கு செய்யுள்கள், இவை நான்கு செய்யுளானும் இரண்டாம் குற்றின் கற்படுமாறெல்லாம் வகுத்து கூறப்பட்டன. இந்த நான்கு செய்யுள்கள், இந்திரியம் எனைப்பற்றி நின்றே என்வசத்தின் இசையாதே என்று தொடங்கக்கூடிய பாடல், அதான் இரண்டாம் அதிகரணத்துல முதல் பாடல். அப்புறம் சலமிலனால் ஞானத்தால் தனையடைந்தார் தன்மை, அது இரண்டாம் பாடல். நாடுகளை புக்குழன்றும் காடுகளை சரித்தும் மூன்றாம் பாடல். இப்பொழுது பார்த்த அங்கித்தம்பனை வல்லார் கனல் சுடாதாகும் நான்காம் பாடல். இந்த நான்கு பாடல்களாலும் இரண்டாம் கூற்றின் கற்படுமாறெல்லாம், இரண்டாம் கூறு என்னது, அரண்பணி நிற்றல், இறைபணி நிற்றல், அதில் உள்ள அடங்கி இருக்கின்ற செய்திகளை எல்லாம் இங்கே வகுத்து கூறப்பட்டன. அந்த செய்திகள் எல்லாம் இந்த நான்கு பாடல்கள் மூலம் வகுத்து கூறப்பட்டன. இறைபணியை நிற்றல் என்பதிலே அடங்கியுள்ள செய்திகள் எல்லாம் இந்த நான்கு செய்திகளாலும் வகுத்து கூறப்பட்டன. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் படித்துக் கொள்வது நலம் பயக்கும். அங்கித்தம் பனைவல்லார்க்கு அனல் சுடாதாகும், ஔடத மந்திரம் உடையார்க்கு அருவிடங்கள் ஏறா, எங்கித்தை கண்மமெலாம் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்றனையா, முச்சை வினை இங்கு தங்கிப்போம் பாத்திரமும், குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும், கந்தித்து சுழலுமா போல் மங்கிப்போய் வாதனையால் உழவிக்கும் எல்லா மலங்களும் பின் காயமோடும் ஆயும் அன்றே. பத்தாம் சூத்திரம் முடிந்தது. இந்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இன்றைய சிந்தனைக்கு குருவருள் பாடித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கவனங்களை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.